أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، صلى الله عليه وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. صحيح البخاري لرند كتاب التوحيد என்ற பகுதியை நாம் படித்து வருகிறோம். அதனுடைய எட்டாவது அமர்வில் நாம் இப்போது இருக்கிறோம். அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். ஒவ்வொரு அமர்வை நாம் ஆரம்பிக்கும் போதும் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா, அல்லாஹ் அவர்களது கபரை பிரகாசமாக்கி வைப்பானாக, தனது சஹீஹிலே கிதாபு தௌஹீத் என்ற இந்த பகுதியை ஏன் அமைத்தார்கள், அவர்களுடைய நோக்கம் என்ன, இந்த பகுதியில் இமாம் அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள், எதை நிலைநிறுத்த விரும்புகிறார்கள், யாருக்கெல்லாம் மறுப்பு கூறுகிறார்கள் என்ற விஷயத்தை நாம் தொடர்ந்து கூறி வருகிறோம். ஆகவே இந்த அமர்விலே நேரடியாக நாம் பாடத்திற்குள் செல்வோம் இன்ஷா அல்லாஹ். باب قول الله تعالى وهو الذي خلق السماوات والأرض بالحق. الله سبحانه وتعالى அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். وهو الذي, அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால், அல்லாஹ் تعالى எப்படிப்பட்டவன் என்றால், அவன்தான் வானங்களையும் பூமியையும் படைத்தான். அவன்தான் வானங்களையும் பூமியையும் படைத்தான். இந்த விஷயத்தை நீங்கள் பல வசனங்களிலே கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த வசனங்களில், பெரும்பாலான வசனங்களில், அந்த மாதிரி நிறைய வசனங்கள் வருகின்றன, அதுல பெரும்பாலான வசனங்களில் பில் ஹக் என்ற ஒரு வார்த்தை சேர்த்து இடம்பெற்றிருக்கும். வஹுவல்லதி ஹலக சமாவாதி வல் அர்த பில் ஹக். உதாரணத்திற்கு சூரா ஆல இம்ரானுடைய 133வது வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது தெரிய வரும். அந்த வசனத்தை தான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா இந்த பாடத்திற்கு, கிதாபு தௌஹீதுடைய இன்று நாம் படிக்க இருக்கின்ற பாடத்திற்கு தலைப்பாகவே போட்டிருக்கிறார்கள். புரியுதுங்களா? இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு என்ன? குர்ஆனுடைய வசனத்தை தலைப்பாக அமைத்திருக்கிறார்கள். நாம் உங்களுக்கு முன்னால் கூறியிருக்கிறோம், இமாம் அவர்கள் பலவிதமாக தலைப்புகளை அமைப்பார்கள். அதில் ஒரு விதம் என்ன, குர்ஆனில் வந்திருக்கக்கூடிய அந்த வாக்கியத்தை, அல்லாஹுவின் அந்த திருவாக்கியத்தை அப்படியே தலைப்பில் வைத்திருப்பார்கள். ஹதீஸில் வந்திருக்கின்ற அந்த வாசகத்தை அப்படியே தலைப்பாக விட்டு விடுவார்கள். அல்லது சஹாபாக்கள் தாபியின்கள் ஏதாவது கூற்றை கூறியிருந்தார்கள் என்றால் அந்த கூற்றை தலைப்பாக கூறிவிடுவார்கள். அவர்கள் ஏதாவது ஒரு சட்டத்தை நிலைநிறுத்த விரும்பினால் குர்ஆனிலிருந்து ஹதீஸிலிருந்து அவர்கள் ஆய்வு செய்து அஹ்லு சுன்னா வல் ஜமாஆவுடைய கருத்தாக இருக்கின்ற அந்த கருத்தையே தலைப்பாக ஆக்குவார்கள். சில நேரங்களில் தலைப்பு ஒன்றாக இருக்கும், செய்தி மாற்றமாக இருக்கும். பின்னால் சொல்லப்படுகிற செய்தி அந்த தலைப்பை எதிர்ப்பதாக இருக்கும். அதாவது மாற்றார்கள், அதாவது மற்றவர்கள் இப்படி கருத்து சொல்கிறார்கள் என்று அந்த தலைப்பை, அவர்களது பெயரை போடாமல் அந்த மற்றவர்கள் சொல்கின்ற கருத்தை தலைப்பாக ஆக்கிவிட்டு அதற்கு எதிராக இருக்கக்கூடிய ஹதீஸையோ சஹாபாக்களின் கூற்றை அவர்கள் பதிவு செய்திருப்பார்கள். அதிலிருந்து என்ன தெரிகிறது, மக்கள் இப்படி சொல்கிறார்கள், ஆனால் ஹதீஸ் அதற்கு மாற்றமாக இருக்கிறது, எனவே ஹதீஸின் பக்கம் வந்து விடுங்கள் என்பது இமாம் புகாரியுடைய நோக்கமாக இருக்கும். சரி, இப்போது وهو الذي خلق السماوات والارض بالحق அவன்தான் வானங்களையும் பூமியையும் பில்ஹக் ஹக்கை கொண்டு அல்லது ஹக்கிற்காக படைத்திருக்கிறான் என்ற இந்த வசனத்தை தலைப்பாக அமைத்திருக்கிறார்கள். இப்ப இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க போகிற முழு கருத்தும் இந்த பில்ஹக் என்ற வார்த்தையை கொண்டுதான். இந்த பில்ஹக் என்ற வார்த்தைக்கு தான் நம்ம இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு விளக்கம் தெரிய போறோம், அறிந்து கொள்ள போகிறோம். இப்ப அதிகமான மக்கள் அல்லாஹுவை பற்றிய சரியான இல்ம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய சிஃபத்துகளை பற்றிய இல்ம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஆகவேதான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா கிதாபு தௌஹீதிலே அல்லாஹுவை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை திரும்ப திரும்ப குர்ஆனுடைய வசனங்களிலிருந்து ஹதீஸுகளிலிருந்து நமக்கு உறுதிப்படுத்திக் கொண்டே வருகிறார்கள். அதில் ஒன்றுதான் இன்றைய பாடம், அதனுடைய தலைப்பு, அதற்கு பின்னால் ஒரு ஹதீஸை அவர்கள் சொல்கிறார்கள். இப்ப பாருங்க, அவன்தான் வானங்களையும் பூமியையும் பில்ஹக் படைத்திருக்கிறான் பில்ஹக். இப்ப இந்த இடத்திலே அரபி இலக்கியப்படி பா என்ற வார்த்தை இடம்பெறுகிறது. அரபி இலக்கணம் படித்தவர்களுக்கு தெரியும், அரபியிலே துணை எழுத்தாக இரண்டு வார்த்தைகளை, இரண்டு பெயர் சொற்களை அல்லது ஒரு பெயர் சொல்லையும் ஒரு வினை சொல்லையும் சேர்ப்பதற்கு துணை எழுத்தாக பா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். இப்ப உதாரணத்திற்கு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இதில் முதல் எழுத்து என்ன எழுத்து இருக்கிறது? பா இருக்கிறது, சரிங்களா? அதை உச்சரிக்கும் பொழுது எழுத்து வாசகத்தில் படிக்கும் போது பிஸ்மில்லா பி என்று படிப்போம், ஆனால் அந்த எழுத்தை தனியாக சொல்லும் போது பா என்று சொல்ல வேண்டும். பிஸ்மில்லா, அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஓதுகிறேன், அல்லாஹுவின் பெயரால் ஓதுகிறேன், சரிங்களா? அதே போல இந்த பா என்ற வார்த்தையை நீங்க அன்றாடம் அதாவது தொழுகையிலேயோ அல்லது ஏனைய நேரங்களிலேயோ நீங்க ஓதக்கூடிய துவாக்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னி அஊது பிக்க, இன்னி அஊது பிக்க அல்லது அஊது பில்லாஹி மின ஷைத்தான ரஜீம், அஊது பில்லாஹி மின ஷைத்தான ரஜீம், அதுல இந்த பா இடம் பெற்றிருக்கிறது. கொஞ்சம் பொறுமையா கேளுங்க, இன்னைக்கு வகுப்பு கொஞ்சம் பொறுமையா இருக்கும். அதாவது சில பேர் என்ன செய்வாங்க சொன்னா பயம் வந்து விறுவிறுப்பா இருக்கும், காரசாரமா மேஜையை தட்டி பேசப்படாது உங்களுக்கு, இல்ல அது இல்ல, இது இது பயம் இல்ல, இது இல்முடைய வகுப்பு. கொஞ்சம் உங்களுக்கு விஷயம் நிறைய இருக்கிறதுனால ஒரே விஷயத்தை ரெண்டு அல்லது மூன்று தடவை சொல்ல வேண்டிய நிர்பந்தமும் ஏற்படும் புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி. அப்ப அஊது பில்லாஹி, அஊது அதற்கு அடுத்து என்ன அந்த எழுத்து பயன்படுத்தப்படுகிறது? பில்லாஹி, அல்லாஹுவை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன், அல்லாஹுவின் மூலம் பாதுகாப்பு தேடுகிறேன் அல்லது அல்லாஹுவிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்ப இந்த பாவிற்கு இத்தனை அர்த்தங்கள் வருது. இது எல்லாமே ஒரு நெருக்கமான அர்த்தம், ஆனா இதே இந்த பாவிற்கு முற்றிலும் வித்தியாசமான குறைந்தது 18 அர்த்தங்கள் இருக்கின்றன. இந்த பா என்ற ஒரு எழுத்துக்கு முற்றிலும் வித்தியாசமான, இப்ப அல்லாஹுவை கொண்டு, அல்லாஹுவின் மூலம், அல்லாஹுவிடம், இதெல்லாம் கொஞ்சம் நெருக்க நெருக்கமா இருக்கு பாருங்க. அப்படி இல்லாம முற்றிலுமா உங்களுக்கு வித்தியாசப்பட்ட ஒரு 18 விதமான அர்த்தங்கள் இந்த பா என்ற எழுத்துக்கு மட்டும் இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு எழுத்துக்கே இத்தனை அர்த்தத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மொழிக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் இந்த மொழி சாதாரண மொழியா? எவ்வளவு ஒரு ஆழமான, ஒரு நயமான, ஒரு இறை வேதத்திற்கு பொருத்தமான மொழி எது? ஆகவே இந்த குர்ஆனை மதிப்பவர்கள் அரபி மொழியையும் மதிப்பார்கள், குர்ஆனை நேசிப்பவர்கள் அரபி மொழியையும் நேசிப்பார்கள், அதன் மீது பற்று கொள்வார்கள். அது பெருமை அடிப்பதல்ல, அரபி மொழி தெரிவதை கொண்டு பெருமை அடிப்பதல்ல. பெருமை நாம் எதை கொண்டும் அடிக்கக்கூடாது, ஈமானை கொண்டே பெருமை அடிக்கக்கூடாது, ஈமானை கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அதனால அரபி மொழி சிறந்தது என்று சொல்வதாலோ, அரபி மொழிக்கு உயர்வு இருக்கிறது என்று சொல்வதாலோ அரபியை கொண்டு பெருமை அடிக்கிறோம், மொழி பெருமை கொள்கிறோம் என்பது அர்த்தம் அல்ல, பொருள் அல்ல. அல்லாஹ் எதற்கு சிறப்பை கொடுத்திருக்கிறானோ அந்த சிறப்பை ஏற்றுக்கொள்வது இது ஈமானுடைய பகுதி. அல்லாஹ் ஒரு பொருளுக்கோ ஒரு மனிதருக்கோ ஒரு இடத்திற்கோ ஒரு சிறப்பை கொடுத்திருந்தால் அந்த பொருளை அந்த மனிதரை அந்த சிறப்போடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போது நீங்கள் மக்காவை நம்பிக்கை கொள்வது என்றால் மக்காவை மக்காவுடைய சிறப்போடு நம்பிக்கை கொள்ள வேண்டும். அப்போதுதான் நீங்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களாக ஆவீர்கள். காபாவை நம்பிக்கை கொள்வது என்றால் காபாவிற்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்போடு நம்பிக்கை கொள்வது. எல்லாம் கட்டிடங்கள், ஆனால் காபா அல்லாஹ்வுடைய வீடு, அதற்கு அல்லாஹ் சிறப்பை கொடுத்திருக்கிறான். இப்படி இடங்களை பொறுத்தவரை அதுபோன்று நாட்கள் எல்லாம் மாதங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய மாதங்கள், அல்லாஹ் படைத்த மாதங்கள். ஆனால் அவற்றிலே நான்கு புனித மாதங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறார். ரமலான் மாதத்திலே அல்லாஹ் குர்ஆனை இறக்கி இருக்கிறான். ஜும்ஆவுடைய நாள் அதற்கு அல்லாஹ் தனி சிறப்பை கொடுத்திருக்கிறான். அரபாவுடைய நாள் அதற்கு அல்லாஹ் சிறப்பை கொடுத்திருக்கிறான். இப்படி நாட்களின் நேரங்களிலும் சில நேரங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயர்வை கொடுத்திருக்கிறான் என்றால் அல்லாஹ் அதற்கு கொடுத்த அந்த உயர்வோடு ஏற்றுக்கொள்வது ஈமான். அந்த உயர்வை ஏற்க மறுப்பது இது அல்லாஹ்வை நிராகரிப்பதாக ஆகிவிடும். அதுபோன்று மனிதர்கள், எல்லோரும் மனிதர்கள் தான், ஆனால் அந்த மனிதர்களிலே அல்லாஹ் மேன்மைப்படுத்தி இருக்கிறான் சிலரை சிலரை விட. தூதர்களை சாதாரண மனிதர்களை விட அல்லாஹ் மேன்மைப்படுத்தி இருக்கிறான். அந்த தூதர்களில் சிலரை சிலரை விட அல்லாஹ் மேன்மைப்படுத்தி இருக்கிறான். அவர்கள் எல்லாம் தூதர்கள், ஆனால் அவர்களில் சிலரை சிலரை விட நாம் மேன்மைப்படுத்தி இருக்கிறோம். மின்ஹும் மன் கல்லமல்லா, அந்த தூதர்களிலே சிலர் அவர்களிடத்தில் அல்லாஹ் நேரடியாகவும் பேசி இருக்கிறான். தாவூதுக்கு ஜபூர் என்ற அந்த வேதத்தை நாம் கொடுத்தோம். இப்படி அல்லாஹு தஆலா மனிதர்களிலும் வித்தியாசம் வைத்திருக்கிறான். நபிமார்களுக்கு அடுத்து அல்லாஹு தஆலா மனிதர்களில் வித்தியாசம் வைத்திருக்கிறான். எதன் அடிப்படையிலே? ஈமானின் அடிப்படையிலே. மூமின் காஃபிர் என்ற வித்தியாசம், பிறகு மூமின்களிலே வித்தியாசம், அவர்களுடைய தக்வாவின் அடிப்படையிலே இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், அவர்களுடைய இபாதத்தின் அடிப்படையிலே வணக்க வழிபாட்டின் அடிப்படையிலே, அவர்களுடைய மார்க்க பற்று பேணுதலின் அடிப்படையிலே. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஒரு இடத்தில் இல்ல பல இடத்திலே கேட்கிறான், நல்லவர்களும் கெட்டவர்களும் சமமாவார்களா, எனக்கு பணிந்தவர்களும் குற்றவாளிகளும் சமமாவார்களா? ஆக மாட்டார்கள். அப்ப இந்த உயர்வுகளோடுதான் நாம் அல்லாஹ்வுடைய அந்த கட்டளைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஏற்றத்தாழ்வு கண்டிப்பாக காட்டப்பட வேண்டிய ஏற்றத்தாழ்வு, புரியுதா? அதாவது அல்லாஹ் கொடுத்த சிறப்போடு எந்த பொருளுக்கு எந்த சிறப்பை கொடுத்தானோ, எந்த காலங்களுக்கு எந்த சிறப்பை கொடுத்தானோ, எந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் எந்த சிறப்பை கொடுத்திருக்கிறானோ அந்த சிறப்புகளோடு நம்பிக்கை கொள்வது. இது ஒரு இன்றைய பாடத்தோடு சம்பந்தப்படாத ஒரு விஷயமாக இருந்தாலும் ஈமானோடு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கின்ற காரணத்தால் இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த பா என்ற வார்த்தையிலிருந்து நாம் ஆரம்பித்தோம். இப்ப அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஹக் பில் ஹக், நான் வானங்களையும் பூமியையும் படைத்தேன். சொல்லுங்க, பில் ஹக், பில் ஹக், இந்த வார்த்தையை நல்ல பதிய வச்சுக்கணும். பில் ஹக் வானங்களையும் பூமியையும் அவன் படைத்திருக்கிறான். இப்ப ஒரு விளக்கமா நம்ம போறோம். இமாம் குர்துபி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லும் பொழுது பில் ஹக் என்பதற்கு ஐ பி கலிமத்தில் ஹக்கி, சத்திய வாக்கை கொண்டு, அல் ஹக் என்பதற்கு சத்தியம். இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிற அந்த முதல் அர்த்தம் ஹக் என்பதற்கு சத்தியம் அல்லது உண்மை, ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். வார்த்தை வித்தியாசமா இருந்தாலும் தமிழ்ல இது ஒரு சத்தியமான செய்தி அப்படின்னா உண்மையான செய்தி, இது ஒரு உண்மையான செய்தினா இது நிகழ்ந்ததுல மாற்றுக்கிறது கிடையாது, சத்தியம் தான் இது, கண்டிப்பா இது நடந்திருக்கு. அப்ப சத்திய வாசகத்தை கொண்டு அல்லது வாக்கியத்தை கொண்டு, உண்மையான வாக்கியத்தை கொண்டு அல்லாஹு தஆலா வானங்கள் பூமியை படைத்திருக்கிறான். சரியா? பில் ஹக், அதாவது பி கலிமத்தில் ஹக். சரி, அப்ப உண்மையான வாக்கியத்தை கொண்டு என்றால் என்ன? அதாவது அல்லாஹு தஆலா வானங்கள் பூமியை படைத்தது, அவற்றுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச படைப்புகளை படைத்தது, அவனுடைய அல்லாஹுடைய வாக்கியத்தை கொண்டு படைத்திருக்கிறான். அந்த வாக்கியம் என்ன? குன் என்று கூறுகிறான், அது ஆகிவிடுகிறது. எப்படி எவ்வளவு காலத்தில் ஆக வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறானோ, எப்படி எவ்வளவு காலத்தில் ஆக வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறானோ அப்படி அந்த முறையில் அந்த தன்மையில் அந்த காலத்திற்குள் ஆகிவிடுகிறது. சரியா? அப்ப குன் ஐ பி கலிமத்தில் ஹக்கி, சத்திய வார்த்தையை கொண்டு. அப்ப குன் என்ற வார்த்தையை சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானங்கள் பூமியை படைத்திருக்கிறான். அப்ப இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா தனது வார்த்தையை கொண்டு படைத்தான் வானங்கள் பூமியை. அப்ப அல்லாஹுடைய வார்த்தை அல்லாஹுடைய சிஃபத் என்று தெரிகிறது. வானங்கள் பூமியை படைத்தவன் யார்? அல்லாஹ். அப்ப அந்த அல்லாஹ் வானங்களை பூமியை படைத்தவன் என்றால் எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த படைப்புகளிலிருந்து அப்பாற்பட்டவனோ, அல்லாஹு தஆலா அந்த படைப்புகளிலிருந்து அப்பாற்பட்டவனோ, அதுபோன்று அவனுடைய வார்த்தையும் அவனுடைய பேச்சும் படைப்புகளிலிருந்து அப்பாற்பட்டது, படைப்புகளிலிருந்து அப்பாற்பட்டது. ஏனென்றால் அதாவது சஹாபாக்களுடைய அந்த கடைசி காலங்களிலே அல்லது தாபிஈன்களுடைய ஆரம்ப காலங்களிலே உருவான வழிகட்ட கூட்டங்களிலே ஒரு கூட்டம் முஅ்தஸிலா என்ற கூட்டம். அவர்கள் கிரேக்க தத்துவங்களை படித்துவிட்டு அந்த கிரேக்க தத்துவங்களின் அடிப்படையில் குர்ஆனை ஆராய ஆரம்பித்தார்கள். கிரேக்க தத்துவங்களை குர்ஆனை ஹதீஸை விளங்குவதற்கு, இறை இயலை அல்லாஹ்வை பற்றிய சிப்பத்தை விளங்குவதற்கு கிரேக்க தத்துவங்களை ஃபல்சஃபாவை அடிப்படையாக அளவுகோலாக அமைத்தார்கள். எவ்வளவு பெரிய அறிவாளி பாருங்க. அல்லாஹ்வை பற்றி அறிவதற்கு எதை அளவுகோலாக ஆக்க வேண்டும்? குர்ஆனை அளவுகோலாக ஆக்கு, அல்லாஹ்வுடைய வசனங்களை அளவுகோலாக ஆக்கு, ஹதீஸை அளவுகோலாக ஆக்கு, அல்லது கண்ணியத்திற்குரிய சஹாபாக்கள் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும், மேலும் யாரெல்லாம் கல்விமான்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சான்று வழங்கினார்களோ அவர்களுடைய கூற்றை நீ ஆதாரமாக அடிப்படையாக ஆக்கு, பிறகு குர்ஆனை விளங்க முயற்சி செய், நேர் வழி கிடைக்கும். ஆனால் அவர்கள் செய்தது என்ன செய்தார்கள்? கிரேக்க தத்துவங்களை படித்துவிட்டு ஆஹா என்னங்க தத்துவம், சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு ஆச்சரியப்பட்டார். குர்ஆனை கொண்டு அந்த உணர்வு பெறாதவர்கள் கிரேக்க தத்துவங்களை படிச்சுட்டு என்ன லாஜிக், என்ன ஃபார்முலா, ஏ பி சி அப்படியே அடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அரபில மாற்றி அதை அளவுகோலா வச்சுட்டு குர்ஆனை பார்க்க ஆரம்பிச்சாங்க, ஹதீஸ பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்படி பார்த்து கடைசியில மார்க்கத்தில் ஆல்ட்ரேஷன் செய்து, ஆல்ட்ரேஷனா ரெண்டு, சேர்க்கவும் செய்யணும் குறைக்கவும் செய்யணும், செய்து செய்து இந்த அறிவாளிகள் எங்கு வந்து நின்றார்கள் என்றால் அல்லாஹ்வின் விஷயத்தில் வந்து விட்டார்கள், ரப்புடைய விஷயத்திற்கே வந்து விட்டார்கள். அப்ப முஷ்ரிக்குகள் எப்படி ரப்பை தங்களது கற்பனைக்குள் இறக்க நினைத்தார்கள், கவனமா கேளுங்க, முஷ்ரிக்குகள் எப்படி ரப்பை தங்களது கற்பனை உருவங்களுக்குள் இறக்க நினைத்தார்களோ அதுபோன்று இவர்கள் தங்களது அறிவுக்குள் இறைவனை அல்லாஹ்வை இறக்க நினைத்தார்கள். அந்த லாஜிக்கின் அடிப்படையில் அல்லாஹ்விற்கு இலக்கணங்களை வகுத்தார்கள், அல்லாஹ்வுக்கு பண்புகளை வகுத்தார்கள். அப்படி வகுத்துவிட்டு தங்களுடைய லாஜிக்கு ஒத்து வராத எல்லாவற்றையும் மறுக்க ஆரம்பித்தார்கள். இங்கே ஒரு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்களோ படவில்லையோ, ஒரு அற்புதமான செய்தி என்னவென்றால் இவர்கள் தங்களுக்கு வைத்துக் கொண்ட பெயர் தௌஹீத்வாதிகள். எப்படி அந்த முதல் நூற்றாண்டுல இந்த குழப்பவாதிகள் தங்களுக்கு வைத்துக் கொண்ட பெயர் என்ன? தௌஹீத்வாதிகள், அஸ்ஹாபு தௌஹீத். எப்படி? யா அல்லாஹ். அடுத்து ஒரு பெயர் அஸ்ஹாபுல் அது, ரொம்ப கரெக்டானவங்க, நீளமானவங்க, பெர்ஃபெக்ட் ஆனவங்க சொல்லி எப்படியோ ஆகக்கூடி ஒத்து போகுது, எப்படியோ ஆகக்கூடி ஒத்து போகுது, ஆச்சரியமா இருக்குங்க. அஸ்ஹாபு தௌஹீத் என்ன? எல்லாரும் தௌஹீதுல கோட்டை விட்டாங்களாம். யாரு? சஹாபாக்கள் முதற்கண்டு தௌஹீதுல கோட்டை விட்டுட்டாங்களாம். இவங்க தான் பெர்ஃபெக்டா தௌஹீத புரிஞ்சுக்கிட்டாங்களாம். எப்படி அல்லாஹு அக்பர் கபீரா அந்த மொஜிஸ்ராக்கள் சொன்னது. அதே போல நீதம்னு எடுத்துக்கிட்டா கரெக்டா அல்லாஹு தாலா எப்படி சட்டத்தை போடுவான், அல்லாஹ் மறுமையில எப்படி நடந்துக்கணுங்கிற நீதத்தை இவங்க தான் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாங்களாம். எப்படி அல்லாஹு தாலா மறுமையில எப்படி நீதமா நடந்துப்பாங்கிற அந்த நீதத்தை சரியா இவங்க தான் புரிஞ்சுக்கிட்டாங்களாம். இவங்க என்ன சொல்ற நீதம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹு தாலா நன்மை செஞ்சவனுக்கு சொர்க்கத்தை கொடுத்துடணும். ஒருத்தன் தப்பு செஞ்சிட்டான்னு வச்சுக்கங்க, ஒருத்தன் ஜினா செஞ்சுட்டான்னு வச்சுக்கங்க, அவனை எல்லாம் மன்னிக்க கூடாது, அவனை எல்லாம் மன்னிக்க கூடாது, நரகத்துல போடு. ஒருத்தன் திருடிட்டான்னா அவனை நீ நரகத்துல போட்டு அவன் அதான் நீதம். அல்லாஹ் நீதத்தை சொல்லிட்டான். எது அடியார்களுக்கு சரியோ அததான் அல்லாஹ் செய்யணும், எது அடியார்களுக்கு சரியா இருக்குதோ அதுதான் அல்லாஹ் தஆலா செய்யணும். அதுக்கு மீறி அல்லாஹ் எதையுமே செய்யக்கூடாது. அப்ப சில விஷயங்கள் அந்த மாதிரி செட் ஆகல் என்று சொன்னா உடனே அங்க மறுத்துட வேண்டும். இது அல்லாஹ்வுடைய செயலே கிடையாது. இன்னாலில்லாஹி வஇன்னாஇலைஹி ராஜிஊன். வானம் பூமிக்கு இடையிலே ஒன்று நடக்கிறது, அல்லாஹ்வுடைய செயல் இல்லாமல். அப்ப ரப்பு வேற இன்னொரு ரப்பு இருக்கானா? எப்படி பாருங்க முட்டாள்தனம். இப்ப நம்ம விஷயத்துக்கு போறோம். இப்ப அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அந்த தௌஹீத்வாதிகள், எந்த தௌஹீத்வாதிங்க, அந்த நம்ம அவங்களுக்கு வச்ச பேரு முஅத்தஸிலான்னு சொல்லி நம்ம உலமாக்கள் அஹ்லு சுன்னாவுடைய உலமாக்கள் வைத்த பேர் முஅத்தஸிலா. அதாவது ஜமாஅத்தை விட்டு விலகி சென்றவர்கள். கொஞ்சம் அப்படியே முன்னாடி வந்து பேசு. நாம் அவர்களுக்கு வைத்த பெயர் ஜமாஅத்தை விட்டு விலகி சென்றவர்கள். அவங்க அவங்களுக்கு வைத்துக் கொண்ட பெயர் தௌஹீத்வாதிகள், அஸ்ஹாபு தௌஹீத் வல் அதில், தௌஹீதும் நீதமும் உடையவர்கள் அப்படின்னு வைத்துக் கொண்டான். இப்ப அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அல்லாஹ் பேச மாட்டான், அல்லாஹ் பேச மாட்டான், அல்லாஹ்வுக்கு பேச்சே கிடையாது அப்படிங்கிறான். ஏன் பேச்சுன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அது எப்படி பேசுறது? இப்ப நம்ம பேசுறோம் பாருங்க, இங்கதான் பிரச்சனை வருது. அதுக்குதான் நம்முடைய உலமாக்கள் மிக தெளிவான ஒரு அடிப்படையை சொல்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு ஓமை கூற முடியாது, அல்லாஹ்வுடைய பண்புகளுக்கு ஓமை கூற முடியாது. முடிச்சிரு. அல்லாஹ்வுக்கு ஓமை கூற முடியாது. அல்லாஹ் இப்படி இருப்பான் அப்படி இருப்பான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அது போன்று அல்லாஹ்வுடைய பண்புகளுக்கு ஓமை கூறாது, அல்லாஹ்வுடைய பண்புகளை விவரிக்காதே. அல்லாஹ் பேசினான் பேசினான், அல்லாஹ் கட்டளையிட்டான் கட்டளையிட்டான், அது எப்படி பேசுவான்? இப்ப நான் பேசுறதா இருந்தா எனக்கு ஒரு மொழி தெரிஞ்சிருக்கணும், அந்த மொழியில வந்து வார்த்தைகளை அமைக்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்கணும், முதல்ல ஒரு வார்த்தையை சொல்லணும், அந்த வார்த்தையிலேயே எழுத்து ஒவ்வொரு எழுத்துக்கு பின்னாடி ஒரு எழுத்து, இப்படிலாம் அல்லாஹ் பேசுவானா? இப்படி அப்படி பேசுனா அந்த பேச்சு வெளியாயிருச்சுன்னா அந்த பேச்சு முடிஞ்சிருச்சா? இப்படி எல்லாம் அவர்கள் சிந்தித்து, அப்ப அல்லாஹ் இப்படிலாம் பேசுறான்னு சொன்னா அவன் ஒரு புதுமையானவனாக ஆகிவிடுவானே, புதிது புதிதாக மாற்றங்கள் ஏற்படக்கூடியவனாக என்று சொல்வார்கள், அப்படி ஆகிவிடுவானே, எனவே அல்லாஹ்வுக்கு பேச்சு கிடையாது அப்படின்னு மறுத்தான். அப்ப குர்ஆன்ல நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னா அல்லாஹு தஆலா சூரா யாசினுடைய கடைசியில நம்ம பார்க்கும்போது, அவன் ஒன்றை நாடினால் அதற்கு அவன் கூறுவான், குன் என்று அது ஆகிவிடும். அப்ப அல்லாஹு தஆலா படைப்புகளை படைக்கும் போது தனது வார்த்தையை கொண்டு படைத்திருக்கிறான், தனது பேச்சை கொண்டு படைத்திருக்கிறான். நபிமார்களிடத்திலே அல்லாஹ் பேசி இருக்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய பேச்சு, அந்த பேச்சை கொண்டு, குன் என்ற வார்த்தையை கொண்டு அல்லாஹ் படைப்புகளை படைத்தான். அப்ப அல்லாஹ் படைப்புகளை படைத்தான் என்று சொல்கிறோம், அல்லாஹ் தனது குன் என்ற வார்த்தையை கொண்டு படைத்தான் என்று சொல்கிறோம். அப்ப அல்லாஹ்வும் அவனுடைய சிஃபத்தும் ஒன்று, இரண்டும் தனித்தனி அல்ல. புரிஞ்சுக்குங்க. இதான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஆவுடைய நம்பிக்கை. நம்முடைய ஈமான் அப்படித்தான் இருக்க வேண்டும். இதுக்கு முன்னாடி உள்ள பாடத்துல இஜ்ஜத்தை பத்தி படிச்சோம். அல்லாஹிற்கு கண்ணியம் என்ற தன்மை இருக்கிறது. எனவே அல்லாஹி வல்லாஹி பில்லாஹி அல்லாஹுவை கொண்டு சத்தியம் செய்வதை போன்று அல்லாஹ்வுடைய சிஃபத்தை கொண்டும் சத்தியம் செய்யலாம் என்பதை படித்தோம். நரகம் நாளை மறுமையிலே சத்தியம் செய்யும், நாளை மூமின்கள் மறுமையிலே அல்லாஹவை பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய சிஃபத்தை கொண்டு பிஇஸ்ஸத்தில்லாஹி, அல்லாஹ் உனது கண்ணியத்தின் மீது சத்தியமாக என்று சொல்வார்கள் என்ற விஷயங்களை எல்லாம் ஹதீஸில் இருந்து நாம் பார்த்தோம். அப்ப இந்த இடங்கள்ல அல்லாஹ்வுடைய சிஃபத்தை அல்லாஹோடு சேர்த்து சொல்லும் பொழுது அல்லாஹ் வேற சிஃபத்து வேற என்பது கிடையாது. அல்லாஹுவும் அவருடைய சிஃபத்தும் ஒன்றுதான், இரண்டையும் பிரிக்க கூடாது. அப்ப எப்ப இந்த குன் என்ற வார்த்தையை கொண்டு அல்லாஹ் படைத்தானோ, இப்ப படைக்கப்பட்டது வேறு, இந்த வார்த்தை வேறு, முடிஞ்சுங்களா? ஏன் அப்படின்னு சொன்னா இந்த வார்த்தையும் என அவங்களுடைய கணக்குப்படி குர்ஆன் படைக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அல்லாஹ் பேசினான்னு சொன்னா அந்த பேச்சு படைக்கப்பட்ட பேச்சு, அவ்வளவுதான், அல்லாஹ்வோட உள்ள சிஃபத்து கிடையாதுங்கிறாங்க. அப்ப ஒரு மஹ்லூக் இன்னொரு மஹ்லூக்க படைக்காது, ஒரு மஹ்லூக் இன்னொரு மஹ்லூக்க படைக்காது. ஹாலிப் படைப்பாளனாகிய அல்லாஹ்தான் படைப்புகளை படைக்க முடியும். அப்ப அல்லாஹுடைய அந்த குன் என்ற வார்த்தை, அல்லாஹுடைய சிஃபத்து, இதை கொண்டு அல்லாஹ் படைத்தான், இதுவும் படைக்கப்பட்ட பொருளும் ஒன்று கிடையாது. புரியுதுங்களா? அடுத்ததுக்கு போ. அப்ப இந்த பாவுக்கு, பில் ஹக் என்ற இந்த பாவிற்கு இன்னொரு விளக்கம் சொல்லும் பொழுது லாம் உடைய அர்த்தம் எப்படி, இப்ப அல்ஹம்து லில்லாஹின்னு இருக்கு பாருங்க, அங்க லாம் பயன்படுத்தப்படுது, இதுவும் ஒரு துணை வார்த்தை. இந்த மாதிரிதான் இந்த லாமுக்கு ஏறக்குறைய அதுக்கு ஒரு 16 அர்த்தம் இருக்குது. இப்ப எல்லா புகழும் அல்லாஹ்விற்கு. இப்ப இந்த இடத்துல இந்த லாம் என்பது அதாவது காரணத்திற்காக வரும். நீ ஏன் இதை செய்தாய், உதாரணத்துக்கு லில்லாஹி அல்லாஹுக்காக செய்தேன் நம்ம சொல்றோம்ல, அப்ப அந்த மாதிரி இந்த லாம் என்பது, இந்த பா என்பது லாமுடைய அர்த்தத்திலையும் வரும். அப்ப அந்த அர்த்தத்திலே இந்த குர்ஆன் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது ஐ இல்ஹாரன் லில் ஹக்கி வஹுவல்லதி கலக ஸமாவாதி வல் அர்த பில் ஹக்கி, அதாவது லில் ஹக்கி. பாவுக்கு என்ன அர்த்தம்? லாமுடைய அர்த்தம் லில் ஹக்கிங்கிற அர்த்தம், அதாவது ஒரு சத்தியத்திற்காகவே அல்லாஹு தஆலா வானங்களை பூமியை படைத்திருக்கிறான், அதாவது ஒரு உண்மையை வெளிப்படுத்துவதற்காகவே, உண்மையை வெளிப்படுத்துவதற்காகவே, சத்தியத்திற்காகவே என்றால் ஒரு சத்தியத்தை மக்களுக்கு புரிய வைப்பதற்காகவே அவன் வானங்கள் பூமியை படைத்திருக்கிறான். அது என்ன சத்தியம்? அதாவது தனது வல்லமையை, தனது உள்ளமையை மக்கள் புரிந்து கொள்வதற்கு அடையாளமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வானங்கள் பூமியை படைத்தான். சூரத் தலாக்குடைய கடைசி வசனத்தில் இதை ரொம்ப தெளிவாக அல்லாஹ் சொல்கிறான், வானங்கள் பூமியை, 7 வானங்களை பூமியில் அது போன்ற படைப்புகளை அல்லாஹ் படைத்தது எதற்காக? லிதஅலமு அன்னல்லாஹ அலா குல்லி ஷைன் கதீர் வ அன்னல்லாஹ கத் அஹாத பிகுல்லி ஷைன் இல்மா, அல்லாஹு தஆலா எல்லா படைப்புகள் மீதும் பேராற்றலுடையவன் என்பதையும், அவன் எல்லாவற்றையும் தனது அறிவால் சூழ்ந்து அறிந்து வைத்திருக்கிறான் என்பதையும் நீங்கள் தெளிவாக அறிய வேண்டும் என்பதற்காக, மனிதர்கள் தெளிவாக புரிய வேண்டும் என்பதற்காகவே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வானங்களையும், நீங்கள் வசிக்கக்கூடிய இந்த பூமியையும் நாம் படைத்திருக்கிறோம். அப்ப அல்லாஹு தஆலா ஒரு உண்மையான காரணத்திற்காக படைத்திருக்கிறான். அப்ப இந்த பில்ஹக் என்பதற்கு லில்ஹக் என்ற அர்த்தமும் இருக்கிறது. அப்ப அல்லாஹு தஆலா தனது வல்லமையின் முழுமையை, தனது அறிவின் அந்த ஆழத்தை, தனது செயலின் மிக ஆழமான நுணுக்கத்தை மக்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக இந்த வானம் பூமியை படைத்திருக்கிறான். ஏன்? அல்லாஹுவை போல் செய்யக்கூடியவன் வேறு யாரும் கிடையாது. எத்தனையோ பேர் செய்கிறார்கள், எதை எதையோ செய்கிறார்கள், அல்லாஹுடைய படைப்பை கொண்டு செய்கிறார்கள் அவர்கள். அல்லாஹு தஆலா எதுவும் இல்லாமல் எல்லாவற்றையும் செய்தான், ஒன்று. இரண்டாவது, யாருடைய ஆலோசனையும் இல்லாமல் செய்தான். மூன்றாவது, அவன் செய்ததில் எந்த குறையும் இல்லாமல் செய்தான். எதை எப்படி அமைக்க வேண்டுமோ அப்படி அமைத்தான். அதான் ஹக், உண்மை. புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் இந்த அல் ஹக் وَهُوَ الَّذِي خَلَقَ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ بِالْحَقِّ என்ற வார்த்தைக்கு விளக்கம் சொல்லும் பொழுது 4 விளக்கங்களை கூறுகிறார்கள். அதிலே ஒன்று என்ன? خَلَقَهُمَا لِلْحَقِّ. இப்ப கடைசியா சொன்ன விளக்கம், உண்மையான ஒரு காரணத்திற்காக வான பூமிகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அது என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய வல்லமையையும், அல்லாஹ்வுடைய அறிவையும், அல்லாஹ்வுடைய அந்த ஹல் படைப்பின் அந்த நுட்பத்தையும் மக்கள் புரிந்து கொள்வதற்காக. இன்னொன்று வசானி ஹலகஹுமா ஹக்கன், வானங்கள் பூமிகளை அல்லாஹ் உண்மையில் யதார்த்தத்தில் படைத்திருக்கிறான், அதாவது அது இருக்கு. ஏனென்றால் இந்த கிரேக்க தத்துவங்களை படிக்கும் போது பல பேரும் குழம்பி போனாங்க, பல பேர் குழம்பி போனாங்க. இன்றைய காலத்திலையும் சரி, ஈமானிலே பலவீனமான, நம்பிக்கையிலே சந்தேகம் கலந்த அழைப்பாளர்கள் யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் இந்த குர்ஆன் ஹதீஸ் வட்டத்தை விட்டுட்டு, குர்ஆன் ஹதீஸ் சார்ந்த உலமாக்களுடைய வட்டத்தை விட்டுட்டு, நம்மளால எல்லாத்தையும் சாதிக்க முடியும், எதை படிச்சாலும் நம்ம கரெக்டா புரிஞ்சுப்போம்னு சொல்லி மாற்றார்களுடைய புத்தகங்களையும் அவர்கள் எழுதிய அந்த ஆய்வுகளையும் படிக்க ஆரம்பிச்சா கண்டிப்பா அவங்க குர்ஆன் ஹதீஸ்ல சந்தேகம் கொள்வார்கள். அந்த குழப்பவாதிகளின், சந்தேகவாதிகளின் நூல்களை படிப்பது அவர்களுக்கு குர்ஆனிலே ஹதீஸிலே சந்தேகத்தை ஏற்படுத்தும். புரியுதுங்களா? ஏன்? அவர்கள் உள்ளத்திலே நோய் உள்ளவர்கள். ஏற்கனவே இப்போ நோய் உள்ளவர், அவர் ஆரோக்கியமான ஒருவர் சாப்பிடக்கூடிய உணவுகளை எல்லாம் சாப்பிடலாமா? சாப்பிட முடியாது. அப்ப அதனால நமது உலமாக்கள் என்ன கூறுகிறார்கள், யார் ஈமானுடைய ஆழத்தையும் இது போன்ற பிதத்துவாதிகள், குர்ஆன் ஹதீஸுக்கு முரணான பிதத்துவாதிகளுடைய அந்த சந்தேகங்களுக்குரிய தெளிவான விளக்கங்களை ஆழ்ந்து அறிந்திருக்கவில்லையோ, பதில்களை அவர்கள் மற்றவர்களுடைய புத்தகங்களை படிக்காமல் இருப்பதுதான் அவர்களுடைய ஈமானுக்கு பாதுகாப்பு. இல்ல நான் பைபிளையும் படிக்க போறேன், இல்ல நான் பகவத்கீதையும் படிப்பேன், இல்ல நான் வந்து அந்த நிறைய பேர் இருக்காங்கல்ல தத்துவ ஞானிகள், அதையும் படிப்பேன் இதையும் படிப்பேன், நான் வந்து எல்லாத்தையும் கரெக்டா புரிஞ்சுப்பேன். அன்னப்பரவமன் அவரே உதாரணம் சொல்லிப்பார். அவருக்கு கடைசியில பாத்தீங்கன்னு சொன்னா எங்கேயாவது போய் குழப்பத்தில் நின்று அவருடைய ஈமானை துளைத்துக் கொண்டிருப்பார். ஆகவேதான் நீ இந்த உறுதியான இந்த விஷயத்தை மட்டும் படி, இதுக்கு மேல வேற எதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டாம் என்று ஆரம்பமானவர்களுக்கும், அதாவது கல்வியிலே ஆழம் இல்லாத நம்பிக்கையிலே பலவீனமான மக்களுக்கும் நமது உலமாக்கள் சொல்லக்கூடிய நசிஹத்து. சரியா? இப்ப ஏன் இந்த விஷயத்தை சொன்னேன்னு சொன்னா, இந்த கிரேக்கர்களுடைய தத்துவங்களை படிச்சுட்டு ஒரு கூட்டம் முஅத்தஸிலான்னு நம்மளை விட்டு போனாங்கல்ல, அவங்க வச்சுக்கிட்ட பேர் அவங்களுக்கு தௌஹீத்வாதிகள். இன்னொரு கூட்டம் பிரிஞ்சிச்சு, அவங்க என்னன்னு சொன்னா, எதுவுமே உண்மை இல்லைங்க, எல்லாமே நம்ம நினைக்கிறது தாங்க. எப்படி? இப்ப நீங்க வந்து இன்றைக்கும் அப்படி இன்றைக்கும் அப்படி ஒரு கூட்டம் இருக்கு, அதாவது அவங்க எல்லாம் வந்து விஞ்ஞானிகள் விஞ்ஞானிகள்னு சொல்லிப்பாங்க. என்னங்க, எல்லாம் நம்ம மனசு தாங்க. அப்ப அவர்கள்ட்ட நீங்க டீப்பா போனீங்கன்னு சொன்னா, சைத்தான்கள் ரொம்ப பெரிய விபரீதத்தை பின்னாடி வச்சிருக்கிறாங்க. அதை நான் இந்த மஜ்லிஸ்ல சொல்லல, ஏன்னா நிறைய பேர் சின்னவங்க பெரியவங்க எல்லாரும் கலந்துருக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னா, எல்லாமே நம்ம மனசு தாங்க. நம்ம இதை லைட்டு நினைச்சா லைட்டு, இதை ஃபேனு நினைச்சா ஃபேனு, இதையே ஏசின்னு நினைச்சா ஏசி, இந்த ஏசியை ஃபேனு நினைச்சா ஃபேனு, இப்படிதான் நம்ம நினைக்கிறது தாங்க. எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க, இதெல்லாம் சும்மாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கூற்றுக்கு இவர்கள் சொல்வது மிக மிக முரணான ஒன்று. என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதையும் ஒரு அடிப்படையோடு, யதார்த்த உண்மை அதற்கு இருப்பதோடு, சத்திய ஆழமான ஒரு அடிப்படை ஆதாரம் இருப்பதோடு எதையும் அல்லாஹ் படைக்கல, எல்லாம் மனுஷன் நினைச்சுக்கிற மாதிரி தான். அப்ப சொர்க்கம் நரகம் அதுவும் நம்ம நினைச்சுக்கிறது தாங்க. நரகத்துல போயிட்டு அதை சொர்க்கம் நினைச்சா அது சொர்க்கங்க. எப்படி குழப்பம் பாருங்க, இந்த ரொம்ப பேருக்கு குழப்பம் தான் டெஸ்டா தெரியும். எப்படி? அதே போல அதுதான் பெரிய தத்துவமா தெரியும். இந்த நிறைய பேர் இருந்தாங்க கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி எல்லாம், எடுத்தாலே உலகளா இருக்கும், குப்பையா இருக்கும். ஆனா அவனுக்கு பாத்தீங்கன்னா நூத்துக்கணக்கான ஆயிரக்கணக்கான பக்தர்கள் உலகம் எல்லாம் இருப்பாங்க. ஏன்னு சொன்னா, அவர்களுக்கு நல்லா தெரியும் இவனுடைய தத்துவத்துல உளறல் இருக்குன்னு. ஆனா அவர்கள் போவது என்ன தெரியுமா, இந்த தத்துவங்களுக்கு பின்னால் மறைந்திருக்கிற இச்சைக்கு அடிமையாகின்ற தன்மை. எப்படி? அவர்களுடைய அந்த வெறித்தனமான இச்சையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு இப்ப இந்த மாதிரி ஒரு தத்துவ ஞானியுடைய தத்துவத்துக்கு பின்னாடி போனாதான் அவனுக்கு அதெல்லாம் அங்க செல்லுபடியாகும். அதனாலதான் சமீபத்தில் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்து இறந்த ஒரு தத்துவ ஞானிட்ட எப்படின்னு சொன்னா, அவருடைய காம்பவுண்டுக்குள்ளார போயிட்டா எல்லா ஹலால். யாருக்கும் நான் விவரமா சொல்ல வரல. ஏன்? எல்லாமே நம்ம நினைக்கிறது தாங்க, எல்லாமே நம்ம நினைச்சுக்கிறது தாங்க, நினைப்புல தாங்க இருக்கு. இன்னாலும் அப்படிப்பட்ட கூட்டம் தான் இந்தியா கூட்டம். இப்படியும் ஒரு கூட்டம் உருவானார்கள் எப்படிங்க? அப்ப அதற்கும் இங்கே மறுப்பு சொல்கிறார்கள். இந்த அல்லாஹ்வுடைய இந்த வசனத்திலே மறுப்பு இருக்கிறது. அதாவது ஹக்கன், அல்லாஹ் படைத்தது சும்மா நீ நினைச்சுக்கிட்டாது, நீ நினைச்சுக்கிட்டா இதுங்கிற இல்லை. வானம் என்ற ஒன்றை அல்லாஹ் படைத்திருக்கிறான், அது வானம் தான். பூமி ஒன்றை அல்லாஹ் படைத்திருக்கிறான், அது பூமி தான். சொர்க்கம் என்ற ஒன்றை அல்லாஹ் படைத்திருக்கிறான், அது சொர்க்கம் தான். ஈமான் என்ற ஒன்றை அல்லாஹ் படைத்திருக்கிறான், அதுதான் ஈமான். குஃபுர் என்ற ஒன்றை அல்லாஹ் படைத்திருக்கிறான், அதுதான் குஃபுர். நீங்க நினைச்சுக்கிறதாங்க இது குஃபுர்னா குஃபுர், இது ஈமான்னா ஈமான். அப்ப யாரு வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஅஸீம். இப்ப இது அப்படியே இன்றைக்கு யார் காப்பி அடிச்சு வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த சூஃபிசத்துல டீப்பா போறவங்கள்ட்ட இந்த கொள்கையிலிருந்து ஏறக்குறைய ஒரு 40% இருக்குங்க. நல்லா பாதுகாக்கணும். அப்ப இந்த முதல் அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க, ரெண்டாவது அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறீங்க. இது சொல்றது யாரு? இப்னுல் ஜௌசி, ஜௌசியுடைய மகன். அடுத்து மூன்றாவது, ஹலகஹுமா பிகலாமிஹி, வானங்கள் பூமியை அல்லாஹ் தனது வாக்கியத்தை கொண்டு, அதாவது குன் என்ற வாக்கியத்தை கொண்டு படைத்திருக்கிறான். அந்த வாக்கியம் அல்ல ஹக் உண்மையானது. எப்படி அல்லாஹ் ஹக்கோ, அது போன்று அவனது வாக்கியம் உண்மையானது. நான்காவது கருத்து சொல்கிறார்கள், ஹக் என்பதற்கு பில் ஹிக்மதி, ஞானத்தின் அடிப்படையிலே. எதையும் வேஸ்டா அல்லாஹ் படைக்கல. நீங்க பாக்குற எறும்பா இருக்கட்டும், நீங்க வலை வச்சு பிடிக்கிற எலியா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஏன் அது ஒரு தேளு பூரா பாம்பு எதுவா இருந்தாலும் சரி, விஷத்தந்து அல்லாவே கட்டளையிட்டு இருக்கிறான் அந்த விஷத்தந்துகளை கொள்ளுங்கன்னு சொல்லி அவனுடைய தூதர். அப்படிப்பட்ட ஒரு படைப்பாக இருக்கட்டும், அதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு ஞானம் இல்லாமல், ஒரு அடிப்படை இல்லாமல், ஒரு கல்வி இல்லாமல் அல்லாஹ் படைக்கவில்லை. அதையும் ஒரு ஞானத்தோடு தான் படைத்திருக்கிறான். சரிங்களா? அடுத்து இப்னு ஜரீர் ரஹிமஹுல்லா, இவங்க யாரு? ஏற்கனவே நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே வந்திருக்கிறோம். அதாவது குர்ஆனுக்கு விரிவுரை எழுதிய முதல் அறிஞர். எப்படி குர்ஆனுக்கு விரிவுரை எழுதினார்கள் என்றால், சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபுஉத் தாபிஈன்களிடமிருந்து குர்ஆனுக்கு விளக்கமாக என்ன பெறப்பட்டதோ, அது ரசூலுல்லாஹுடைய ஹதீஸுகளில் இருந்தாலும் சரி அல்லது சஹாபாக்களுடைய கூற்றுகளில் இருந்தாலும் சரி, அவற்றையெல்லாம் முதன் முதலாக மனப்பாடம் செய்து பல தாபியங்கள் தபிழ் தாபியங்கள் அவர்களுடைய மாணவர்களையெல்லாம் சந்தித்து குர்ஆனுக்கு மிக ஒரு விரிவான விளக்கத்தை எழுதினார்கள். குர்ஆனுக்கு சஹாபாக்கள் தாபியங்கள் தபிழ் தாபியங்கள் என்ன விளக்கம் சொன்னார்கள் என்று அந்த ஒரு பெரிய மேடைதான் இமாம் இப்னு ஜரீர் ரஹிமஹுல்லா. அவர்கள் இந்த குர்ஆனுடைய இந்த வாசகத்திற்கு விளக்கம் எழுதும் பொழுது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஸாதிலே 27வது வசனத்திலே கூறும்போது, வமா ஹலக்னஸ் ஸமாவாத்தி வல் அர்த வமா பைனஹுமா பாத்திலா. வமா ஹலக்னஸ் ஸமாவாத்தி, வானங்களை, வல் அர்த இன்னும் பூமியை, வமா பைனஹுமா இவ்விரண்டிற்கும் மத்தியில் உள்ளவற்றை நாம் பாத்திலன் வீணாக படைக்கவில்லை. பாத்தில் என்று சொன்னால் வீணானது, பொய்யானது, அடிப்படை இல்லாதது. அப்படி பாத்திலாக நாம் இவற்றை படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசனத்திற்கு விளக்கம்தான் சூரா ஆல இம்ரானுடைய அந்த வசனம். அதாவது பில் ஹக்கி, ஹக்கன் உண்மையில் அல்லாஹ் படைத்திருக்கிறான். அதாவது சவாபன் சஹீஹன் ஹக்கன், உண்மையில் அல்லாஹு தஆலா இவற்றை படைத்திருக்கிறான். ஒரு பொய்யான படைப்புகள் அல்ல. அப்ப பொய்னா இல்லைன்னு அர்த்தம், மறுக்கிறது, அல்லாஹ்வுடைய படைப்பை மறுப்பது. இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வான பூமிகளை படைக்கும் பொழுது, இந்த வான பூமிகளை பார்த்து சொன்னான், வானத்தையும் பூமியையும் பார்த்து, நீங்கள் இருவரும் எனக்கு வழிபட்டோ அல்லது உங்களுக்கு விருப்பத்தோடையோ அல்லது விருப்பம் இல்லைனாலும் எனக்கு நீங்க கட்டுப்பட வேண்டும் என்று சொன்ன பொழுது வானமும் பூமியும் சொன்னது, அல்லாஹ் நாங்கள் விரும்பியே உனக்கு கட்டுப்படுவோம் என்று. அல்லாஹ் நாங்கள் விரும்பியே உனக்கு கட்டுப்படுவோம். சூரா ஃபுஸ்ஸிலத்துடைய 11வது வசனம். அப்ப மார்க்க அறிஞர்கள் இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, இப்ப முன்னாடி சொல்லிட்டு வந்த கருத்து தான் மார்க்க அறிஞர்களுடைய அந்த பேர்களுடைய வித்தியாசங்களோட நம்ம சொல்றோம். அப்ப ஹக்த் என்பது அல்லாஹுடைய வார்த்தை, அல்லாஹுடைய வார்த்தை என்ற கருத்தை சொல்கிறார்கள். அப்ப இதே விளக்கம் வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சூரா அன்ஆமுடைய 73வது வசனத்துல வயௌம யகூலுக்கும் ஃபயகூன் கவுலுல் ஹக். அல்லாஹ் மறுமை நாளிலே ஆகு என்று சொல்வான், எல்லாம் ஆகிவிடும். எப்படி எதுவுமே இல்லாமல் இருந்த போது வானம் பூமி சூரியன் சந்திரன் என்று எந்த படைப்புமே, வானவர்களிலிருந்து ஜின்களிலிருந்து மனிதர்களிலிருந்து எந்த படைப்புகளும் இல்லாமல் இருந்த போது அல்லாஹு தஆலா குன் என்று சொன்னால் படைப்புகள் உருவாகின. அதே போலதான் மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குன் என்று சொல்வான். அந்த இஸ்ராஃபில் ஊதும் பொழுது அவருடைய ஊதுதலோடு சேர்ந்து அல்லாஹுடைய குன் என்ற வார்த்தை சேரும் பொழுது எல்லாம் ஆகிக்கொண்டே போகும். அப்ப கவுலுஹுல் ஹக்கு, அவனுடைய பேச்சு அல் ஹக், கவுலுஹுல் ஹக்கு அவனுடைய பேச்சு அல் ஹக் உண்மையானது. அப்ப அல்லாஹுடைய அந்த கலாம் இருக்கிறது, அந்த கலாமை கொண்டுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்புகளை படைத்தான். எனவே எதை கொண்டு படைப்புகளை படைத்தானோ அது வேற இது வேற என்று நிரூபணமாகிவிட்டது. எனவே அந்த முஅத்திலா தௌஹீத்வாதிகள் என்று அவர்கள் சொன்னார்களே, அவர்கள் குர்ஆன் படைக்கப்பட்ட ஒன்று என்ன சொன்னாங்க, குர்ஆன் மக்லூக். சாதாரண மற்ற படைப்புகளை போல குர்ஆன் ஒரு மக்லூக் இது என்று குர்ஆனை ஒரு படைப்பாக சொன்னார்களே, அந்த கூற்று மிகப்பெரிய தவறு என்று நாம் புரிய வருகிறோம். ஏன் குர்ஆன் அல்லாஹுடைய கலாம், அல்லாஹுடைய கலாம் படைப்பாக இருக்க முடியாது. எப்படி அல்லாஹ் படைப்பாக இருக்க முடியாது? அல்லாஹ் படைப்பு இல்லை என்று சொன்னால் அல்லாஹுடைய சிபத்தாகிய கவுல் பேச்சு என்பதும் படைப்பு இல்லை என்று நீங்கள் சொல்ல வேண்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். அப்ப இந்த விஷயங்களை எல்லாம் நீங்க கொஞ்சம் தெளிவா புரிந்து கொள்ளும் பொழுது இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய அந்த கருத்தை அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை நாம் புரியலாம். அவர்கள் என்ன சொல்கிறார்கள், இந்த முஅத்திலாக்கள் அல்லாஹ்வுடைய சிஃபத்தை மறுத்தார்கள், அதைதான் தௌஹீத் என்று சொன்னார்கள். இப்ப இமாம் புகாரி ரஹிமஹுல்லா இப்ப நம்ம படித்துக் கொண்டு வருகிற அந்த பகுதிக்கு அவங்க வச்சிருக்கிற பேர் என்ன, தௌஹீது. நீ விளங்குகிறது தௌஹீது கிடையாது. ஏன், நீ கிரேக்க தத்துவத்தின் அடிப்படையிலே தௌஹீதை புரிகிறாய், அது தௌஹீத் அல்ல. எது தௌஹீத், அல்லாஹ்வுடைய கலாமை கொண்டு நீ புரிந்து கொள், அது தௌஹீது, உண்மையான தௌஹீது. நீ என்ன சொல்கிறாய், அல்லாஹ்வுடைய சிஃபத்தை மறுப்பதை தௌஹீத் என்று சொல்கிறாய். குர்ஆன் என்ன சொல்கிறது, அல்லாஹ்வுடைய சிஃபத்தை நம்புவது தௌஹீத் என்று சொல்கிறது. புரிய முயற்சி செய்யுங்க, ஒரு சிட்டிங்ல அவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சிடாது. ஆனா ஆரம்பத்திலிருந்து கேட்டு வந்தவங்களுக்கு நல்லா புரியும் இன்ஷாஅல்லாஹ். எப்படி என்ன ஜஹியா, அவங்க என்ன சொல்றாங்க, தௌஹீதுனா அல்லாஹ்வுக்கு சிபத்து இல்லைன்னு சொல்றது தௌஹீதுங்கிறாங்க கிரேக்க தத்துவத்தின் அடிப்படையில். குர்ஆன் என்ன சொல்கிறது, அல்லாஹ்வுடைய சிபத்தோடு அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வதை தௌஹீத் என்று சொல்கிறது. இன்றைக்கு அதே பிரச்சனை தான், நம்ம தௌஹீத்வாதிகளுடையும் அதே பிரச்சனை தான். இவர்கள் என்ன செய்கிறார்கள், இவங்களுடைய அறிவுல அல்லாஹ்வை ஃபிட் பண்ணிட்டு அல்லாஹ் அரசிலிருந்து இறங்குகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒவ்வொரு இரவுலையும் அதனுடைய மூன்றில் ஒரு பகுதி மீதம் இருக்கும் பொழுது அல்லாஹ் இறங்குகிறான், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் இறங்குகிறான். சஹாபாக்கள் ஏற்றுக்கொண்டார்கள், தாபியங்கள் ஏற்றுக்கொண்டாங்க, யாருக்கும் குழப்பம் வரல. ஏன்னா அவங்க அல்லாஹ்வை கற்பனை பண்றது கிடையாது, அவங்க அல்லாஹ கற்பனை பண்றது கிடையாது. அல்லாஹ் சொல்லிவிட்டான், வலம் யக்குல்லஹு குஃபுவன் அஹத், லைஸ கமிஸ்லிஹி ஷை, முற்று முடிஞ்சு போச்சு. ஆனா இவங்க என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் இறங்குறானா, அது எப்படி அல்லாஹ் இறங்குவான், அப்ப அரசுல யாரு இருக்கா, இன்னாலில்லாஹி. அப்ப அல்லாஹ் இறங்குகிறான் என்ற வசனத்தை, என்ற இந்த ஹதீஸை நம்புவதை தௌஹீதுக்கு முரண் என்று சொல்கிறார்கள். மஅதல்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்கள் தௌஹீதை புரியாததை இவர்கள் புரிந்து கொண்டார்களா, அல்லது அவர்கள் தௌஹீதுக்கு மாற்றமாக கூறிவிட்டார்கள், நம்ம தௌஹீதை சரிப்படுத்துறோம் எப்படி விளங்கிக் கொள்ளணுமா? அதாவது இந்த ஹதீஸ முதல்ல ஏத்துக்க கூடாது, ஏன்னா இது குரானோட முரண்படுது. அல்லாஹ் அரசுல இருக்கேன்னு சொல்லிட்டா சரி, அதே குரான்ல தானே அல்லாஹ் நம்மோடும் இருக்கிறாங்கிறதையும் சொல்றான். என்ன அரிசுக்கு மேல் உயர்ந்திருக்கிறேன்னு சொல்ற அல்லாஹுத்தலா, அதே அல்லாஹுத்தலா நீங்க ரெண்டு பேர் இருந்தா மூணாவது ஆளா நான் இருக்கேன், மூணாவது ஆளா இருந்தா நாலாவது ஆளா நான் இருக்கிறேன், அஞ்சாவது ஆளா இருந்தா ஆறாவது ஆளா நான் இருக்கேன்னு சொல்றாரு. இதை எப்படி வருங்க? அப்ப குரானுடைய ஒரு வசனம் இன்னொரு வசனத்துக்கு முரணா இருக்குன்னு சொல்லுவியா? அதே குரான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா நபிக்கும் ஹாரூன் நபிக்கும் சொல்லும் பொழுது இஸ்ஹபா இன்னனி மஅகுமா அஸ்மஉ வரா, அந்த வசனம் விளக்கமா இருக்கா இல்லையா? மூசாவே ஹாரூனே நீங்க ரெண்டு பேரும் போங்க, நாம் உங்களோடு இருக்கிறோம், நிச்சயமாக நான் உங்களோடு இருக்கிறேன். அப்படின்னா எப்படி மூணாவது ஒரு ஆள் அல்லாஹ் அங்க இருந்தார்? அஸ்மவாரா நான் உங்களோடு இருக்கிறேன், நீங்கள் செய்வதையெல்லாம் நான் பார்க்கிறேன், நீங்கள் பேசுவதையெல்லாம் நான் கேட்கிறேன். அப்ப அல்லாஹுடைய பார்வையால் அவனுடைய கேட்கும் சக்தியால் அவனுடைய ஆற்றலால் நம்மோடு இருக்கிறான், அவனுடைய உள்ளமையால் அரசுக்கு மேலே அல்லாஹ் உயர்ந்திருக்கிறான். அப்ப அல்லாஹ் அரசுக்கு மேலே உயர்ந்திருப்பதோடு அவனுடைய சிபத்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல் வானத்திற்கு இறங்குவதிலே எந்த விதமான முரண்பாடும் இல்லை. அப்ப என்ன சொல்றாங்க? இப்படி ஏத்துக்க கூட முதல்ல ஹதீஸ் ஏன் நிராகரிச்சனும், கடைசியா ஏத்துக்கிறதா இருந்தாலும் எப்படி ஏத்துக்கணும்னா இங்க பாருங்க. எப்போதெல்லாம் அல்லாஹ் பாதுகாக்கணும் நம்மையும் அவங்களையும் எல்லா முமின்களையும் அல்லாஹ் பாதுகாக்கணும், ஹதீஸ மார்க்கத்தை நம்ம அறிவுக்கு தகுந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணா என்ன பிரச்சனை வரும்னு பாருங்க. இப்ப அவங்க சொல்ற விளக்கத்துல ஒரு விளக்கம் என்னன்னு சொன்னா, இந்த ஹதீஸ புரிஞ்சுக்கிறது, அதாவதுங்க நம்ம ரொம்ப பிஸியா இருக்கிறோம்ல பல நேரத்துல, தொழுகைக்கும் ஒதுக்கி வரோம், லோகர் தொழுகை அசர் தொழுகைன்னு ஒரு நேரம் ஒதுக்கி வரோம். அந்த மாதிரி அல்லாஹ் ரொம்ப பிஸியா இருக்கிறான், எப்படி அல்லாஹ் பல வேளையில ரொம்ப பிஸியா இருக்கிறான், நம்ம துவா செய்யறதெல்லாம் அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி யாரு துவாவும் மிஸ் ஆகாம அவங்களுடைய துவாவெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்குறோம், அப்படித்தான் விளங்கணுமா? இப்ப நீ என்ன செஞ்ச, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு சொன்ன சிபத்தை மறுத்த நீ அல்லாஹ்வை படைப்புகளோடு ஒப்பிட்ட. நம்ம ஒரு வேலையில இருந்தால் இன்னொரு வேலையை மறந்துடுவோம், ரெண்டு வேலையை செய்ய முடியாது, மூணு வேலையை ஒரு நேரத்தில் செய்ய முடியாது. அப்ப மனிதர்களுடைய சிபத்துக்கு அல்லாஹ்வுடைய சிபத்தை ஒப்பிடுகிறீர்கள், புரியுதுங்களா? அப்ப இந்த வழிகேடு என்பது தொடர்ந்து கொண்டே வருகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவங்களும் இந்த ஹதீஸ உண்மைன்னு நம்ம அப்படியே ஏத்துக்கிட்டாலும் கூட இப்படி பாருங்க என்னங்க, ஒண்ணு மறுத்துரு ஹதீஸ் இல்லன்னு மறுத்துரு, அல்லது ஹதீஸ் தான் சொன்னா அதுக்கு ஒழுங்கான விளக்கத்தை சொல்லு, சரியா இல்லையா? சொல்றது புரியுதா இல்லையா? ஹதீஸ் இல்லைன்னு மறுக்கிறதுக்கும் பயமா இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா இது சாதாரண ஹதீஸ் கிடையாதுங்க, ஏன்னா பல இடத்துல அவங்களே வந்து முட்டி இருக்கிறாங்க. ஏன்னா 70க்கு மேற்பட்ட சஹாபாக்கள் அறிவிக்கிற ஹதீஸ், ஒரு சஹாபி அறிவிக்கிற ஹதீஸ் கிடையாது. எப்படி? ஏன்னா அவங்க பல இடத்துல சொல்லும் பொழுது ஒரு சஹாபி மட்டும் கேட்டு அறிவிச்சா அது கொஞ்சம் டவுட் வேற சொல்லிட்டாங்க. ஒரு கூட்டமா இருந்து சொன்னாங்கன்னா நம்ம அதை நம்பிக்கலாம் அப்படின்னு அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்ப அப்படி பார்த்தா உங்க ஸ்டேட்மெண்ட் படி இதை எத்தனை பேர் அறிவிக்கிறாங்க? 70க்கு மேற்பட்ட சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க, ஒவ்வொரு சஹாபியிடமிருந்து பல நூறு தாபியங்கள் அறிவிக்கிறாங்க, அப்படிப்பட்ட ஹதீஸ் இது. அப்ப ஹதீஸ் இல்லைன்னு மறுத்துட முடியல, அப்ப என்ன செய்யறது? அதாவது அந்த காலத்துல சொன்னப்ப அவங்களுக்கு அறிவியல் தெரியாதா, உலகம் உருண்டனு தெரியாதா, ஒரு இடத்துல இரவு இருந்தா ஒரு இடத்துல பகல் அவங்க வந்து அவங்களுக்கு தெரியாதா, அதனால அப்படியே புரிஞ்சுக்கிட்டாங்களாம். அது வரைக்கும் போன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு துன்யா ஆகிரத்துடைய இல்ம கொடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு, வான பூமிக்கெல்லாம் கொண்டு போன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பூமி உருண்டங்கிறது தெரியாம போச்சுங்க. இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு பூமி உருண்டை என்பதை சொல்லியிருக்கிறாங்க. உங்களை ரொம்ப பேர் கூட தெரியாமல் தெரிஞ்சிருக்கீங்க. சஹாபாக்களுடைய காலத்திலேயே சஹாபாக்கள் குர்ஆனில் இருந்து புரிந்து பூமி உருண்டை என்பதை விளங்கி இருக்கிறார்கள். இதே தஃப்ஸீர் தபரியில் இருக்கு. நம்ம என்ன விளங்கி வச்சிருக்கோம், நம்ம படித்தாதான கிட்டாப, நம்ம முன்னோர்களுடைய கிட்டாப, நம்ம படிக்கிறதே இல்லை. யாரோ ஒருத்தர் சொன்னாலும் கிறிஸ்தவர்கள் அதுக்கு பின்னாடிதான் பூமி உருண்டங்கிறதையே புரிஞ்சுக்கிட்டாங்களா. இப்படி பார்த்தாரா வெளிச்சம் வருதை பார்த்தாரா, இப்படி வெளிச்சம் ஏறிக்கிட்டே வருதா, ஆ அப்ப இப்படி வருது, அப்படி இப்படி இருந்தாதான வரும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கூல்ல படிச்சு கொடுக்குறாங்க பாருங்க. அதுக்கு பின்னாடிதான் உலகம் உருண்டங்கிறதையும் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்களா, முஸ்லீம்கள் உட்பட. இன்னால் இல்ல இன்னா இல்லையாச்சும். நீ மூல நூல்களை படிக்கவில்லை என்றால் குறை எதிர இருக்கிறது, உன் அறிவிலே இருக்கிறதா, இஸ்லாமிலே முஸ்லீம்களிலே இருக்கிறதா. அப்ப அப்படி இருக்கிறதுனால அதனால அவங்க சாதாரண மக்கள் அப்படி விளங்கிக்கிட்டாங்க. நம்ம அப்படி கிடையாது. இதே இந்த ஹதீஸை போய் நம்ம மத்தவங்கள்ட்ட அப்படியே சொன்னோம்னா இன்னைக்கு இஸ்லாத்தை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஒரு இடத்துல இரவா இருக்குமா, ஒரு இடத்துல பகலா இருக்குமா, எப்படியாவது இரவு சுத்திக்கிட்டே இருக்குமா, அப்ப அல்ல அரிசல் மட்டும் முதல் வானத்திலே இருக்கிறான்னு ஆகிவிடுமா. அப்ப நீங்க மாடியில இருப்பீங்க, மாடிக்கு கீழே இருப்பீங்க, ரெண்டு இடத்துல நீங்க இருக்கீங்கன்னு சொல்ல முடியாதா, சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. எங்க போய் பார்த்தாலும் சரி இதுல என்ன பிரச்சனை இருக்குது, ஒண்ணு அல்லாஹ்வை அவனுடைய படைப்புகளுக்குள்ளார ஃபிட் பண்றாங்க. இப்ப இந்த சூரியன் சந்திரனுடைய சுழற்சி என்பது யாருக்கு உள்ளது, நமக்கு உள்ளது, அதனாலதான் நமக்கு வயசாகுது. அப்ப நீ அல்லாஹ் வயசாயிட்டு சொல்றியா, நீ இப்படி உன்னுடைய கருத்துப்படி போனா அல்லாஹ்வுக்கு எத்தனை வயசுன்னு கேட்பான் காஃபிர். இரண்டாவது என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் இறங்குகின்ற அந்த நுசூலை மனிதன் இறங்குகின்ற அந்த நுசூலோடு நீ ஏன் ஒப்பிட்ட. இப்ப உன்னால அல்லது ஒரு படைப்பாளர் ஒரே நேரத்தில் மாடிக்கு மேலே இருக்க முடியாது, கீழே இருக்க முடியாது. இது மனிதனுடைய பலவீனம். இந்த பலவீனமான தன்மையை கொண்டு அல்லாஹ்வுடைய தன்மையை நீ எப்படி நிறுத்தி பார்க்கிறீங்களா. அப்ப எப்படி போனாலும் சரி ஹதீஸ மறுக்க ஆரம்பிச்சா, ஹதீசனுடைய அந்த வெளிப்படையான ஞானத்திற்கு மாற்றமா சொல்ல ஆரம்பிச்சா, கண்டிப்பா ஒரு முரண்பாட்டை விட இன்னொரு பெரிய முரண்பாட்டிற்குள் அவர்கள் விழுந்து கொண்டே இருப்பார்கள். இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு இன்னொரு ஒரு விளக்கத்தை சொல்லுவாங்க, அதுவும் முந்தியதை விட மிகப்பெரிய முரண்பாடாக இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல வானங்கள் பூமியை படைத்தது அவனுடைய செயல் என்று சொல்கிறான். அப்ப படைக்கப்பட்டது அவனுடைய செயலால் நிகழ்ந்தது. புரிஞ்சு கொள்ளுங்க, வான பூமியை படைத்தது என்பது இது அல்லாஹ்வுடைய செயல், இது புதுசு கிடையாது, இது அல்லாஹ்வுடைய சிஃபத். அல்லாஹ்வுடைய செயலால் வானங்கள் பூமியில் படைக்கப்பட்டன, உருவாக்கப்பட்டன. அப்ப படைக்கப்பட்ட படைப்புகள் வேறு, படைத்த அல்லாஹ் வேறு. அப்ப அல்லாஹ்வும் அவனுடைய செயலும் சிஃபத்தும் ஒன்று. புரியுதுங்களா, அல்லாஹை அவனுடைய சிஃபத்திலிருந்து பிரிக்க முடியாது, சிஃபத்தை அல்லாஹ்விலிருந்து பிரிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய சிஃபத்து படைப்பு கிடையாது, படைக்கப்பட்ட ஒன்று கிடையாது. அப்ப இதுதான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிக தெளிவாக நமக்கு விளக்கமாக சொல்கிறார்கள். இப்ப அடுத்து வாங்க, இப்ப நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்க போறோம்னு சொன்னா, இந்த அல் ஹக்னு சொல்றோம். இப்ப எப்படி அல்லாஹு தஆலா ஹக்கை கொண்டு இந்த வானங்கள் பூமியை படைத்திருக்கிறான் என்று வருகிறதோ, இதே போல இந்த ஹக்கு என்ற வார்த்தையை அல்லாஹு தஆலா தனக்கும், ஹக்கு என்ற வார்த்தையை தனக்கும் சிபத்தாக சொல்லி இருக்கிறான். இப்ப பாருங்க, சும்மா ருத்து இலல்லாஹி மௌலாஹுமுல் ஹக், சும்மா ருத்து இலல்லாஹி மௌலாஹுமுல் ஹக். சூரத்துல் அன்ஆம் 62வது வசனம், மக்கள் எல்லாம் இறந்ததற்கு பிறகு, வானம் பூமி அழிக்கப்பட்டதற்கு பிறகு, மறுமை நாள் நிகழ்த்தப்படும் பொழுது, சும்மா பிறகு ருது அவர்கள் கொண்டு வரப்படுவார்கள் இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம். அந்த அல்லாஹ் யார், மௌலாஹும், அவர்களுடைய எஜமானன். எப்படிப்பட்ட எஜமானன், அல் ஹக், உண்மையான எஜமானன். அவர்களுடைய உண்மையான எஜமானனாகிய அல்லாஹ்வின் பக்கம் படைப்புகள் எல்லாம் கொண்டு வரப்படுவார்கள். அப்ப அல்லாஹ்விற்கு அல் ஹக் என்ற அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும் பயன்படுத்தப்படும் போது அதுக்கு என்ன அர்த்தங்கிறத தெரிஞ்சுக்கணுமா வேணாமா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய சிபத்தாக இந்த ஹக் என்பதை சொல்லும் பொழுது அதற்கு என்ன அர்த்தம் சொன்னா, மூஜுது ஷைஇ பிஸபபி மா தக்தீஹில் ஹிக்மத்து, ஞானம் எதை சரி காணுகிறதோ, அறிவு யதார்த்த உண்மை எதை சரி காணுகிறதோ, அதன் அடிப்படையில் ஒரு விஷயத்தை, ஒரு செயலை, ஒரு ஒரு பொருளை உருவாக்கக்கூடியவன். புரியல நபஸ் பை, அல்லாஹ்விற்கு அல் ஹக்குங்கிற பேரை சொல்றோமா இல்லையா? ஹக் சுபஹானஹு வ தஆலா, அந்த காலத்தில் உலமாக்கள் எல்லாம் பயன் செய்யும் போது அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா சொல்ற மாதிரி ஹக் சுபஹானஹு வ தஆலாங்கிற வார்த்தையை அதிகமாக சொல்லுவாங்க. ஹக்கு தஆலா, ஹக்கு தஆலான்னு சொல்லுவாங்க. இந்த ஹக்குக்கு அல்லாஹ்வுக்கு இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அதுக்கு என்ன அர்த்தம்? உண்மையானவன், உண்மையானவன் என்ன விளக்கம்? அர்த்தம் சொல்லியாச்சு, விளக்கம் என்ன? ஞானத்தின் அடிப்படையில் ஒரு பொருள், அதாவது ஒரு அறிவு, ஒரு உண்மை, ஒரு வழிமுறை, இந்த ஞானம் எதை சரி காணுகிறதோ, அறிவு எதை சரி காணுகிறதோ, ஒரு பொருள் எப்படி இருக்கணும், எந்த நேரத்தில் இருக்கணும், எந்த அளவுல இருக்கணும், எந்த தன்மையில் இருக்கணும் என்று ஒரு அறிவு அடிப்படை எதை உறுதிப்படுத்துகிறதோ, சரி காணுகிறதோ, அந்த அடிப்படையில் ஒரு பொருளை உருவாக்கக்கூடியவன், அதான் உண்மையானவன் அர்த்தம். அல்லாஹ்வுக்கு இந்த ஹக் என்று பெயர் பயன்படுத்தப்படும் பொழுது இந்த அர்த்தத்திலே பயன்படுத்தப்படுகிறது. அதாவது ஒவ்வொரு பொருளையும் ஞானத்தின் அடிப்படையில், ஒவ்வொரு பொருளையும் ஞானத்தின் அடிப்படையில் உண்மையான காரணத்தோடு அதை எப்படி படைக்க வேண்டுமோ அப்படி படைத்தவன், அதுக்குதான் ஹக்னர். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதே போல இந்த ஹக் என்ற வார்த்தையை தனக்கு சூரா யூனுஸுடைய 32வது வசனத்திலே பயன்படுத்துகிறான். வானங்கள், பூமி, சூரியன், சந்திரன், இரவு பகல், இதெல்லாம் அல்லாஹ் படைச்ச அந்த மெத்தட அல்லாஹ் ரொம்ப சிலாகிச்சு. அவனுடைய அந்த செயலை அவன் உயர்வாக பேசிக்கொண்டு வந்துவிட்டு சொல்கிறான், இப்படிப்பட்டவன் தான், இப்படிப்பட்டவன் தான் அல்லாஹ், அவன் தாங்க அல்லாஹ், ரப்புக்கும் உங்கள் உண்மையான உங்கள் கடவுள், உங்களை படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்திக் கொண்டிருப்பவன் ரப்புக்கும், அல் ஹக் உண்மையானவன், ஃபதாலிகும் அல்லாஹு ரப்புக்கும் அல் ஹக், உங்களது உண்மையான உங்களை படைத்து வளர்த்து ரட்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இறைவனான அல்லாஹுதான் இப்படிப்பட்டவன். இப்படியே அர்த்தம் வைக்கலாம், இப்படியே அர்த்தம் வைக்கலாம், ஏன்னா ரெண்டுமே மாறிப்பா, முபத்ததா கபர் ரெண்டுமே மாறிப்பா வந்துட்டா, இப்படியே அர்த்தம் வைங்க, அப்படியே அர்த்தம் வைங்க, எப்படியே புரியலையேன்னு சொல்லுவீங்க. அதுக்குதான் நகு படிக்கணும், கிராமர் படிக்கணுமோ. இப்ப அல்லாஹு ரப்புனா சொல்லுங்க, அல்லாஹு நானு பாதி நீங்க பாதி இல்ல, அல்லாஹு ரப்புனா, அல்லாஹு ரப்புனா, இதுக்கு எப்படி அர்த்தம் வைக்கலாம்? அல்லாஹ் எங்கள் இறைவன் சொல்லுங்க, ரெண்டு மாதிரி சொல்லலாம், அல்லாஹு ரப்புனா, அல்லாஹ் எங்கள் இறைவன் ரப்புனா, அப்படி அதுல இருக்கிற மாதிரியும் சொல்லலாம். இலக்கணத்தின்படி இன்னொரு மெத்தடு, எங்கள் இறைவன் அல்லாஹ் பின்னாடி உள்ளத முதல் அர்த்தத்தில், அர்த்தத்தில் முதல்ல கொண்டு வந்துட்டு முன்னாடி உள்ளத பின்னாடி கொண்டு வந்துருவேன், ரெண்டுமே கூடும். சரியா? இப்ப பாருங்க, அப்படிப்பட்டவன் தான், வானங்கள், பூமி, சூரியன், சந்திரன் இவற்றையெல்லாம் படைத்தானே அவன்தான் அல்லாஹ், அவன்தான் உங்கள் ரப்பு, உண்மையான ரப்பு, உண்மையான அல்லாஹ். எப்படி இந்த ஹக்கு என்பதை ரப்புக்கு கொண்டு போய் சிபத்தாவீங்க, அல்லது அல்லாஹுக்கு கொண்டு போய் சிபத்தாவீங்க? அல்லாஹ்னா யாரு ரப்பு? ரப்புனா யாரு? அல்லாஹ். ரப்புனா யாரு ஹக்கு? ஹக்குனா யாரு ரப்பு? ரப்புனா யாரு ஹக்குனா யாரு? அல்லாஹ். புரியுதுங்களா? எதை சொன்னாலும் சரி அது பொருத்தமானது. அப்ப அல்லாஹ் கேட்டுட்டு கேக்குறான் பாருங்க, அடுத்து ஹக்குக்கு பிறகு உள்ள அனைத்தும் வழிகேட்டை தவிர வேறு எதுவாக இருக்க முடியும்? இவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டதற்கு பிறகு நீங்கள் நேர்வழியிலிருந்து திருப்பப்படுகிறீர்களோ, எப்படித்தான் திருப்பப்படுகிறீர்களோ, எப்படித்தான் நீங்கள் தடம் மாற வைக்கப்படுகிறீர்களோ, தனக்கு சொல்லும் பொழுது அதன் அர்த்தத்தை இப்படி புரிந்து கொள்ள வேண்டும். ஹக்கு என்ற வார்த்தையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது செயலோடு சேர்த்து சொல்வான். ஹக்கு என்ற வார்த்தைய அப்படி சொல்லும் பொழுது, அப்ப அதுக்கு முன்னாடி நம்ம நாலஞ்சு அர்த்தங்கள் ஏற்கனவே சொல்லி வந்திருக்கிறோம். அந்த இடத்துல ஒண்ணுதான் இதே சூரா யூனுஸ்ல நீங்க வந்து அஞ்சாவது வசனத்தை பார்த்தீர்கள் என்றால், அல்லாஹு தாலா சூரியனை வெளிச்சமாகவும் சந்திரனை ஒளியாகவும் படைத்து அதற்கு மஞ்சள்களை நிர்ணயித்து நீங்கள் ஆண்டுகளின் கணக்கு ஆண்டுகளின் எண்ணிக்கையை தெரிந்து கொள்வதற்கும் நீங்கள் கணக்கை தெரிந்து கொள்வதற்கும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். இவற்றையெல்லாம் ஹக்கை கொண்டே தவிர அல்லாஹ் படைக்கவில்லை. இப்ப இந்த படைப்பு என்று அல்லாஹ்வுடைய செயல் இருக்கா இல்லையா, இந்த செயலுக்கு ஹக்கு என்ற சிபத்தை அல்லாஹ் சொல்லும். நல்ல கவனமா கேளுங்க. ஒன்று அல்லாவுக்கு ஹக்கு என்ற சிபத்தை சொன்னான், அதே போல அல்லாவுடைய செயல் இருக்கு பாருங்க, அந்த செயலுக்கும் அல்லாஹ் ஹக்கு என்ற சிபத்தை கொண்டு வர்ணிக்கிறான். சரி, அடுத்து மூன்றாவது பாருங்க, அல்லாஹ் படைத்த படைப்புக்கும் அல்லாஹு தஆலா ஹக்கு என்ற சிபத்தை கொண்டு வர்ணிக்கிறான். அதுதான் நம்ம புகாரியுடைய அடுத்து வரக்கூடிய இந்த தலைப்புக்கு கீழே வரக்கூடிய ஹதீஸ்ல பார்க்கிறோம். அந்த ஹதீஸ்ல என்ன வருது, அல்லாஹ்வே உனது வாக்கு உண்மையானது, உனது சந்திப்பு உண்மையானது, வல் ஜன்னத்து ஹக்குன் சொர்க்கம் உண்மையானது. அப்ப இந்த ஹக்கு என்ற வார்த்தையை மஹ்லூக்குக்கு பயன்படுத்தும் பொழுது, புரியுதா, மஹ்லூக் படைக்கப்பட்ட படைப்புக்கு பயன்படுத்தும் பொழுது அப்ப என்ன அர்த்தம்னு சொன்னா, இப்ப நம்ம சொல்றோம் சொர்க்கம் உண்மையானது நரகம் உண்மையானதுன்னு சொல்றோம், அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு, அல்லாஹ் சொர்க்கத்தை எப்படி படைத்தானோ எந்த தன்மையில் படைத்தானோ அந்த தன்மையில் நான் சொர்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறேன், அதாவது சொர்க்கம் நல்லவர்களின் வீடு. நரகம் உண்மையானது ஹக்கானது, அதாவது நரகத்தை அல்லாஹ் எந்த தன்மையில் படைத்தானோ அதாவது பாவிகளின் இருப்பிடம் என்று அந்த தன்மையில் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மையானது, அல்லாஹ் மறுமையில் நாம் அவனை சந்திப்போம் என்று சொல்லி இருக்கிறான் அல்லவா, அந்த சந்திப்பு நிகழ்வது நடக்கும் உண்மையானது, அதுல மாற்றம் கிடையாது. புரியுதுங்களா, அப்ப இந்த மாதிரி ஹக்கு என்ற வார்த்தை அல் குர்ஆனிலே பயன்படுத்தப்படுகிறது. அப்ப இந்த வசனத்துக்கு நம்ம ஒரு அளவுக்கு கொஞ்சம் ஒரு போதுமான விளக்கத்தை தெரிந்து கொண்டுட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய சிஃபத்தாக இந்த இடத்திலே சொல்லி இருப்பதை நாம் நம்பிக்கை கொள்கிறோம். அந்த சிஃபத்திலே நாம் மாற்று கருத்துக்களை சொல்ல மாட்டோம், அந்த சிஃபத்தை மறுக்க மாட்டோம், அதற்கு மனஇச்சையின் அடிப்படையில் விளக்கம் கொடுக்க மாட்டோம். இப்ப இன்ஷால்லா இதுக்கு அடுத்த இந்த தலைப்புக்கு கீழே இந்த ஆயத்துக்கு கீழே வரக்கூடிய ஹதீஸ இன்ஷால்லா அடுத்து வரப்போம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.